சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் ஏழு, விறுவிறுப்பான சில சம்பவங்கள், பகுதி ஒன்று. சந்துருவிடம் தாமோதரன் வீட்டில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையெல்லாம் கூறி முடித்த பின்னர் நாராயணன் அவசரம் அவசரமாகத்தான் வெளியேறினான். ஆனால் ஜன்னல் வழியாக முன்பு லகுவாக ஏறியது போல் இறங்குவது இல்லை. யாரேனும் இறங்குவதை பார்த்து விடலாகாதே என்ற பயமும் அவனுக்கு இப்போது இருந்தது. வெகு ஜாக்கிரதையாக ஒரு காலுக்கு பின் ஒரு காலை வைத்து இறங்கி தரையை வந்து சேர 20 நிமிஷங்களுக்கு மேல் பிடித்தன. அங்கிருந்து 15 அடி தூரத்தில் மோட்டார் ஷெட்டும் அதன் அருகிலே தட்டுமுட்டு சாமான்கள் போடப்படும் சிறு அறையும் இருந்தன. நாராயணன் பங்களாவிலிருந்து வெளியேற வேண்டுமானால் ஒன்று, இந்த அறையை பிரதட்சணமாக சுற்றி கொண்டு சென்று பின்புறத்தில் காம்பவுண்ட் சுவரை அடைந்து ஏறி குதிக்க வேண்டும், அல்லது பாதையின் குறுக்கே சென்று எதிர்பக்கத்து சுவரோரமாக போய் தாண்ட வேண்டும். இவைகளில் எதை மேற்கொள்ளலாம் என்று சற்று சிந்தனை செய்வதற்குள் காலடி சப்தம் கேட்டு சட்டென்று சுவரோரமாக செடியின் மறைவில் பதுங்கிக் கொண்டு உன்னிப்பாக கவனித்தான். யாரோ பாதையில் வருகிறார்கள். காலடி சப்தம் மெல்ல மெல்ல நெருங்கியது. ஆள் அருகே வந்ததும் உருவம் கணேசனுடையது என்று தோன்றியது. ஆனால் அவன் நடையில் லேசாக ஏதோ ஒரு வித்தியாசமும் கூடவே தோன்றியது. வருபவன் கணேசன்தானா, அல்லது வேறு யாரேனுமா? கிட்டவும் நெருங்கிவிட்டான். அந்த ஆசாமி கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். மறைவிடத்திலிருந்து பார்த்த நாராயணனுக்கு இப்போது நிச்சயமாக அவன் கணேசனேதான் என்று ஊர்ஜிதமாகிவிட்டது. நாராயணன் தன்னை கவனிக்கிறான் என்ற சந்தேகம் சிறிதுமின்றி அவன் பாதை நடுவே ஏதோ யோசனையுடன் நின்றான். பிறகு தட்டுமுட்டு சாமான் கிடக்கும் அறையை திறந்து அதனுள் சென்றுவிட்டான். தான் தப்பித்துக் கொள்வதற்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் அகப்படாதென்று தீர்மானித்துக் கொண்டு நாராயணன் பாதையின் குறுக்கே பாய்ந்தோடி எதிர்ப்புறத்தில் இருந்த செடி மறைவை துணை கொண்டு சிறிது தூரம் நடந்து காம்பவுண்ட் சுவரை தாண்டி வெளியே குதித்தான். இதுவரை தன்னை எவரும் பார்க்கவில்லை என்ற சந்தோஷம் அவனுக்கு க்ஷணகாலம் ஏற்பட்டது. ஆனால் மறுகணமே தன்னை நோக்கி வரும் ஓர் ஆசாமியை கண்டதும் அது மறைந்துவிட்டது. அவனை நெருங்கி வந்த மனிதன் 50 வயதை தாண்டியவனாக இருந்தான். குள்ளமாக தளர்ந்த உடல் கட்டுடன் காணப்பட்டான். முகத்தில் இருந்த சாயல் பல கஷ்ட நஷ்டங்களைக் கண்டு உலகின் துயரங்களை ருசி பார்த்தவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. அவன் நடையில் மனிதனுக்கு பயந்த ஒரு விலங்கினுடைய பதுக்கலும் காணப்பட்டது. தன்னை காண அவன் வருகிறதாக தான் அறிந்து கொள்ளவில்லை என்று பாசாங்கு செய்ய விரும்பினான் நாராயணன். எனவே எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினான். கொஞ்சம் நெல்லுங்கள், உங்களை தேடிக்கொண்டுதான் நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான் அந்த பேர்வழி. என்னையா, உன்னை எனக்கு தெரியாதே என்று நிற்காமல் பதில் சொல்லிவிட்டு மேலும் நாராயணன் நடக்க முயற்சித்தான். மற்றவன் ஓட்டமாக ஓடி வந்து தோளை பிடித்து கொண்டான். அப்படி என்னை உதறிவிட்டு போக நான் உம்மை விடப்போவதில்லை. நேர் யார் என்று எனக்கு தெரியும். இந்த காம்பவுண்டின் வழியாக இப்போது ஏறி குதித்ததையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்றான். அதனால் என்ன இப்போது? உன்னை போலீஸ்காரன் என்று நினைத்து என்னை ஏமாந்து போக சொல்கிறாயா? போ ஐயா, உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுகிற ஆள் நான் இல்லை என்றான் நாராயணன். சற்று பொறும், உமக்கு நான் நண்பன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர். நீர் இப்போது இந்திராவை பார்த்துவிட்டு திரும்புகிறீர் இல்லையா? நாராயணன் நின்றான். இந்த ஆள் விஷயம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு பட்டது. அதற்குள் அவன், அல்லது சிஐடி சந்துருவையாவது பார்த்துவிட்டு வரப்போயிருப்பீர், ஒப்புக்கொள்ளும் என்றான். அப்படியே இருக்கட்டும், உனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? என்னை நிறுத்துவதன் காரணம் என்ன? எனக்கு உம்மால் ஓர் உதவி ஆக வேண்டியிருக்கிறது. அவசரமாக எனக்கு 20 ரூபாய் தேவை. நாராயணன் சிரித்தான். அழகாக இருக்கிறதே, பகல் வேளையாக இருந்தால் நீயே இரண்டனா கேட்பாய். இரவில் ஒருவன் தனியாக அகப்பட்டு கொண்டால் 20 ரூபாயாக கேட்கலாம் போலிருக்கிறது. எனக்கு தெரியுமே உங்கள் பரம்பரை. போ ஐயா. மிஸ்டர் நாராயணன், என்னை பிச்சைக்காரன் என்று நினைத்து விடாதீர். நான் பிச்சைக்காரனும் இல்லை, இப்போது உம்மை கேட்பது இனாமும் இல்லை. இரண்டே நாளில் உம்மை தேடி வந்து திருப்பி கொடுத்து விடுவேன். இந்த நிமிஷத்தில் நான் இனாமாகவும் 20 ரூபாயை பெற்றுக்கொண்டு போக மாட்டேன். எங்கள் ஊரில் நரிக்குறவன் வருவான், 2 ரூபாய் கொடுங்கள். சூரியன் மலைவாயில் விழுவதற்குள் ஒரு பலம் கோரோஜனை, ஒரு மான் கொம்பு, ஒரு புலித்தோல் மூன்றும் கொண்டு வந்து கொடுக்கிறேன், என்னை நம்புங்கள் என்று சொல்வான் என்றான் நாராயணன். நீர் சிறுபிள்ளை மாதிரி பேசிக்கொண்டிருந்தால் உபயோகமில்லை. இந்த வீட்டில் உள்ள நல்லவர்களுக்கெல்லாம் என்னால் இப்போது ஒரு உபகாரம் செய்ய முடியும். உன்னை நான் இங்கே சந்தித்தராவிட்டால் நானே உள்ளே சென்றிருப்பேன். கொதித்திருந்தால் நேரே கணேசன் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டும். 15வது நிமிஷம் போலீஸ் லாக்கப்பில் இருக்க வேண்டும் என்றான் நாராயணன். எனக்கும் இந்த பங்களா சமாச்சாரம் கொஞ்சம் தெரியும். கணேசன் போலீஸ்காரனை அழைத்து விடமாட்டான் என்பது தெரியும். ஒரு மணிக்கு முந்தி ஒரு டெலிஃபோன் வந்ததும் எனக்கு தெரியும். அது சிஐடி சந்துருவுக்கு வந்தது. கணேசன் ஃபோனை எடுத்து பேசி சந்துருவை எழுப்ப முடியாது, அவர் எங்கே இருக்கிறாரோ என்று சொல்லி முடித்துவிட்டான். ஏது உள்ளே இருந்து வருகிற ஆசாமி மாதிரி பேசுகிறாய்? மறுபடி உள்ளே பிரவேசிப்பேன் என்று பயம் காட்டுகிறாய்? நீ யாரப்பா என்று கேட்டான் நாராயணன். அப்படித்தான் நான் பேசுவது. நான் யார் என்பது அவசியமில்லை. நான் இப்போது வீணாக காலவிரயம் செய்து கொண்டிருப்பதில் பலனில்லை. இந்த வீட்டில் ஒரு பை, முக்கியமான ஒரு தோல் பை காணாமல் போய்விட்டதால் அரண்டு போயிருக்கிறார்கள். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த விவரத்தை நான் சொல்ல முடியும். அதற்காக வேணும் நீர் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமா என்று தான் கேட்கிறேன். இப்போது உனக்கு பணம் மிகவும் தேவை என்று எனக்கு தெரிகிறது. உண்மை. இன்றைக்கு நான் வெறும் கையுடன் திரும்பக்கூடாது. திரும்பினால் என் உயிர் போய்விடும். என்னிடம் 20 ரூபாய் இல்லை. 10 ரூபாய் கொடுங்கள், 8 ரூபாய் கொடுங்கள், போதும். நான் அதற்கு பதிலாக அந்த அற்புதமான தகவலை கொடுக்கிறேன். அகஸ்மாத்தாக எனக்கு அது கிடைத்தது. அதன்படி நடந்து கொண்டால் உம்முடைய இந்திரா சந்தோஷப்படுவாள். சந்துருவுக்கு ஒரு தொல்லை தீர்ந்ததாக ஆகும். செங்கல்வராய பிள்ளைக்கு உடனே உடம்பு குணமாகும். அந்த அயோக்கியன் மதுரநாயகம் வீட்டை விட்டு வெளியேறுவான். ஏது ஏது, எல்லோரையுமே தெரியுமா உனக்கு? பணத்தை கொடும், நான் என் வேலையை பார்க்கிறேன். நீர் உம்முடைய காரியமாக போகலாம். நேரே லிங்கிசெட்டி தெருவுக்கு போவோம். 1036 நம்பருக்கு பக்கத்தில் ஒரு சிறு சந்தி இருக்கிறது. அதில் சென்று மறுபடி இடதுபுறம் திரும்பி 4 வீடுகள் வரும். 1032 நம்பர் வீட்டுக்கு பின்புறம் அது. இந்த மதில் சுவரை தாண்டினவருக்கு அது ஒன்றுமே இல்லை. பின்புற சுவரை தாண்டிவிட்டால் அப்புறம் உள்ளே செல்வதில் ஒரு கஷ்டமும் இல்லை. அங்கே போயிருக்கிறது பை. வெகு ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் எளிதில் பண்டத்துடன் திரும்பலாம். அடி குத்துக்கு தயாராக போக வேண்டும். ஓடி வரவும் அஞ்சக்கூடாது. எங்கே பணம்? நாராயணன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இவன் யாராக இருக்கும்? சட்டை ஜேபில் கையை விட்டவன் யோசனை செய்தபடி தயங்கினதை அவன் கவனித்தான். ஓ, நான் யார் என்று மறுபடி யோசனையா? அதுதான் தேவையில்லை என்றேனே. நான் சொல்கிற விஷயம் புரட்டு இல்லை. உடனே போனால் வெற்றியுடன் திரும்பலாம். சந்தேகமே வேண்டாம். கையை நீட்டிக்கொண்டே இருந்தான் அவன். நாராயணன் 10 ரூபாய் நோட்டு ஒன்றை அவன் கையில் வைத்தான். நீ சொன்ன விஷயம் உண்மை என்றால் இதை திருப்பித் தர தேவையில்லை. எனக்கு வெற்றி கிடைத்ததென்றால் நாம் மறுபடி சந்திக்கும்போது மேலும் ஒரு 10 ரூபாயை நானே தருகிறேன் என்றான். நீட்டின பணத்தை லபக் என்று பற்றி கொண்டான் அந்த மனிதன். மறுகணம் ஓடும் காலடி யோசைதான் கேட்டது நாராயணனுக்கு. அவன் மறைந்துவிட்டான். அடுத்தபடி செய்ய வேண்டியது என்ன? அந்த மனிதனுடைய பேச்சை எவ்வளவு தூரம் நம்பலாம்? ஓரளவு நம்பலாம் என்பதற்கு ஆதாரமாக அவன் நடத்தை இருந்தது. அவன் இஷ்டப்பட்டிருந்தால் நாராயணனை கேளாமலேயே பர்சு பூராவையுமே பிடுங்கிக் கொண்டு போயிருக்கலாம். அப்படி அவன் செய்யவில்லை. அந்த பங்களா விஷயங்கள் பூராவுமே தெரிந்தவனாக அவன் இருந்தான். தவிர நண்பனாகவும் காண்பித்து கொண்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக லிங்கிசெட்டி தெருவில் ஒரு வீட்டை அடையாளம் சொல்லி அங்கே போய் பையை எடுத்துக்கொள்ளும்படியும் கூறினான். சந்துருவை டெலிபோனில் அழைத்து இந்த விஷயத்தை கூறினால் என்ன என்று எழுந்த எண்ணத்தை ஒதுக்குப்புறமாக தள்ளினான் நாராயணன். இந்த ஆள் சொன்னது உண்மையெனில் சந்துரு டெலிபோனில் அகப்படமாட்டான். தன் முயற்சியினாலேயே பையை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்து சந்துருவின் கையில் கொடுத்து இந்திராவின் முகத்தை பார்ப்பதில் உள்ள பெருமை அதில் கிடையாது என்று அவனுக்கு தோன்றியது. மறுநிமிஷம் அந்த மரத்தின் ஓரமாக ஒழித்து வைத்திருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு அதில் தாவி ஏறினான். 15 நிமிஷங்களுக்கு பிறகு டவுனை நோக்கி வெகு வேகமாக பெடல் செய்து கொண்டிருந்தான். சைனா பஜாருக்கு அருகில் ஒரு போலீஸ்காரன் அவனை நிறுத்தியதில் சில நிமிஷங்கள் தாமதமாயிற்று. ஒன்றுமில்லை, விளக்கு அணைந்து போயிருந்தது. போலீஸ் ஜவானிடமே நெருப்பெட்டி கடன் வாங்கி அதை ஏற்றிக்கொண்டு சென்னை ரஸ்தாக்கள் படுமோசமாகி வருவதை அந்த ஜவானிடம் புகார் செய்து, என்னங்க இப்படி தூக்கி தூக்கி போட்டால் எந்த விளக்கும் அணைந்துதான் போகும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஏறிக்கொண்டான் நாராயணன். இரவில் அந்த நேரத்தில் எஸ்பிளனேட் பகுதி ஜனசஞ்சாரமற்று தோற்றமளித்தது. சில பெருச்சாளிகள் மட்டும் தைரியமாக குறுக்கும் நெடுக்குமாக ஓடின. ஒரு கொளுத்த பெருச்சாளி நாராயணன் சைக்கிளை கவிழ்த்து விடுகிற மாதிரி குறுக்கே ஓடி லேசான காயத்துடன் தப்பித்து கொண்டது. வானத்தில் தொங்கிய தாரகைகள் அந்த நேரத்தில் பார்ப்பதற்கு சிறிது அச்சத்தை கூட எழுப்பின. அஸ்தமித்து கொண்டிருந்த அர்த்த சந்திரனை பாராமலே சைக்கிளை ஓட்டினான் நாராயணன். அதன் உருவமும் வர்ணமும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருந்தன. நெருங்க நெருங்க சமுத்திரத்தின் அலையோசை மட்டுமே நிசப்தத்தை கவனித்துக் கொண்டிருந்தது. நாராயணன் லிங்கிசெட்டி தெருவில் திரும்பினான். 1032 நம்பர் வீட்டு வாசல் பூட்டப்பட்டு கிடந்தது. எங்கும் விளக்கின் ஒளியே இல்லை. இதிலாயிருக்கும் என்றான் அவன் சந்தேகத்துடன். 4 வீடுகளுக்கு அப்பாலுள்ள சந்தினுள் திரும்பினான். சொன்னபடியே சந்து இடப்புறம் வளைந்தது. 1032 நம்பர் வீட்டின் பின்புறத்தில் நாராயணன் சைக்கிளை சாத்திவிட்டு அண்ணாந்து பார்த்தான். முன்புறத்தைப் போலவே பின்புறமும் அந்தகாரத்தில் ஆழ்ந்திருந்தது. அவனை பார்த்து ஒரு தெருநாய் மட்டும் 2 நிமிஷம் குறைத்துவிட்டு அப்பால் ஓடியது. மீண்டும் தயக்கம். திரும்பி விடலாமா இதனுடன் என்ற யோசனை. வந்தது வந்தோம், உள்ளே சென்று சோதனை செய்யாமல் போக வேண்டாம் என்றொரு ஆசை. இப்படி பூட்டிய வீட்டினுள் நுழைவது சட்டவிரோதமல்லவா என்றொரு பயம். ஆனால் தான் செய்யும் காரியம் தர்ம விரோதமில்லை, தனது காதலியின் க்ஷேமத்துக்காகவே என்றொரு தைரியம். கடைசியில் நாராயணன் துணிந்து வீட்டினுள் பிரவேசித்து விட்டான். கூடியவரை சப்தம் செய்யாமலே நடந்தான். மிகவும் பழமையான வீடு. அவன் குதித்தது ஒரு பெரிய முற்றம். அங்கே ஒரு கிணறும் தாழ்வாரமும். தாழ்வாரத்தில் பல வகைப்பட்ட இரும்பு சாமான்களை கொண்டு கொட்டி குவித்திருந்தார்கள். நாராயணன் தனது ஜேபிலிருந்து சிறியதொரு டார்ச் விளக்கை எடுத்து வெளிச்சம் அடித்து பார்த்தான். 2-3 ஏலிகள் விழுந்து அடித்து கொண்டு ஓடி சாமான் குவியல்களுக்குள் ஒளிந்து கொண்டன. சூரிய கதிர்கள் கண்டு வெகு காலம் ஆகியிருக்கும் போல் தோன்றிய தாழ்வாரத்தில் துர்க்கந்தமும் பலவிதமான பயங்களை எழுப்பும் நிசப்தமும் காத்திருந்தன. டார்ச் விளக்கை அணைத்து மறைத்து கொண்டு மெல்ல அடிமேல் அடி வைத்து தாழ்வாரத்தை தாண்டி உள்ளே சென்றான். கீழெல்லாம் தும்பும் தூசியும். சுவரெல்லாம் ஒட்டடை தொங்கியது. வெகு காலம் கவனிப்பாரற்று பூட்டி கிடந்த வீடு அது என்பதற்கு வேண்டிய எல்லா ருசுக்களையும் கண்டான் அவன். 2 பெரிய கூடங்களை தாண்டியதும் வீட்டின் முன்புறத்து அறைகளை அடைந்துவிட்டான். அங்கே சற்று துப்புரவாக காணப்பட்டன எல்லாம். தலைக்கு மேல் மாடியின் தளம். டார்ச்சை ஒரு முறை அடித்து பார்த்ததில் காரை எல்லாம் பெயர்ந்து இறைந்து பேசினால் கூட தலையில் கொட்டிவிடும் என்பது போல் காட்சி தந்தது. அந்த வீட்டில் இதுவரை யாரும் தென்படவில்லை. ஒரு பேச்சுக்குரல் இல்லை. எதிரே மாடிப்படி தென்பட்டது. அதன் கதவு ஒரே நாதாங்கியில் சாய்ந்தபடி நின்றது. மாடி ஏறி போகலாமா? அங்கும் இப்படித்தான் நிர்மானுஷ்யமாக இருக்குமா? அல்லது மனிதர்கள் இருந்து தானாகவே அபாயத்தில் தலை கொடுத்த மாதிரி ஆகிவிடுமா என்று தீவிரமாக எண்ணினான். இவனையே அவர்கள் திருடன் என்று பிடித்து கொள்ளலாம். அல்லது அவர்களே திருடர்களாக இருந்து இவனை கொன்று போடலாம். அல்லது ஒருவர் கூட இல்லாமல் நாராயணன் 10 ரூபாயை யாரோ வழிபோக்கனிடம் பறி கொடுத்து ஏமாந்த சோனகிரியாகவும் இருக்கலாம். இந்த எண்ணங்களுக்கு திடீரென்று ஒரு முற்றுப்புள்ளி வந்து விழுந்தது. திடுக்கிட்டு நின்றான் நாராயணன். யாரோ உயரே நெருப்பு குச்சி பற்ற வைத்த சப்தம் கேட்டுவிட்டது. தொடர்ந்து ஒருவன் நடப்பது போல் காலடி சப்தமும் வந்தது. ஓஹோ, மாடியிலாயிருக்கிறார்கள் மனிதர்கள்